சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. கதைகள் ஸ்டீவ் ஃப்ளட். மன்னிப்பு முதலில் கடவுளிடமிருந்து வருகிறது, பின்னர் மற்ற அனைவருக்கும் பாய்கிறது. ஆனால் மன்னிப்பு பற்றிய கட்டுக்கதைகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அவை கடவுளின் தரமான பைபிளுக்கு எதிராக ஆராயப்பட்டு அளவிடப்படும். கட்டுக்கதை ஒன்று: கடவுள் என்னை மன்னிக்கவே முடியாது. பெரும்பாலான மக்கள் ஒன்று அல்லது இரண்டு உச்சங்களுக்கு ஈர்ப்பு முனைகிறார்கள். சிலர் தங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் லூக்கா 18 உள்ள பரிசேயரைப் போன்றவர்கள். ஆண்டவரே, நான் மற்ற மனிதர்களைப் போல் இல்லாததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று கூறினார். அவர் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தார், நான் உங்கள் பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? ஆனால் இன்னும் அதிகமான மக்கள் மற்ற தீவிரத்தை நோக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டேன். அவர்கள் தங்களை பார்த்து தங்கள் பாவங்களின் நீண்ட பட்டியலை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கான கடவுளின் இலட்சிய விருப்பத்தை உணர்ந்து கொள்வதோடு அவர்கள் முடிவு செய்கிறார்கள், கடவுள் என்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நான் அவருக்கு தகுதியானவன் அல்ல. கடவுளின் மன்னிப்பை பற்றிய உண்மையை பைபிளில் எல்லா வழிகளிலும் காணலாம். ஆனால் உண்மையில் அதை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் 2 பத்திகள் உள்ளன. ரோமர் 5:6-8 நீங்கள் பார்க்கிறீர்கள், சரியான நேரத்தில் நாம் இன்னும் சக்தியற்றவர்களாக இருந்தபோது கிறிஸ்து தேவபக்தியற்றவர்களுக்காக இறந்தார். ஒரு நல்ல மனிதனுக்காக யாராவது இறக்கத் துணிந்தாலும் ஒரு நீதிமானுக்காக மிகவும் அரிதாகவே யாரும் இறக்க மாட்டார்கள். ஆனால் கடவுள் நம்மீது தம்முடைய சொந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தாரோ? ஓ, அது ஒருவாய். லூக்கா 15:11-32 ஊதாரி குமாரனின் உவமை. தகப்பன் கடவுள் தம் பிள்ளைகள் ஊதாரி மகன் நாம் மனந்திரும்பி திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை இது காட்டுகிறது. ஏ, கடவுள் மன்னிப்பது அவரது இயல்பு என்பதால் மன்னிக்கிறான். கடவுள் நம்மீது தம்முடைய சொந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரோமர் 5:8 அதை செய்ய கடவுளை தூண்டியது எது? ஒன்று, அவருடைய அன்பான குணம். வயதான அப்போஸ்தலனாகிய யோவான் நம்முடைய தேவன் அன்பே என்று எளிமையாகச் சொன்னார். 1 யோவான் 4:8 தியூதாரி மகன் என்று நாம் அழைத்த உவமை உண்மையில் பொருத்தமற்றது. இது மிகவும் பொருத்தமாக அன்பான தந்தையின் உவமை என்று அழைக்கப்படும். உவமையின் முழுச்செய்தியும் மகனின் ஊதாரித்தனத்தை பற்றியது அல்ல, அது தந்தையின் அற்புதமான அன்பை பற்றியது. இந்த 3 பத்திகளிலும் பல இடங்களிலும் பைபிள் தெளிவுபடுத்துகிறது, நம்மை பற்றி கடவுள் மன்னிக்க தகுதியானவர் என்று எதுவும் இல்லை. நாம் அவர் பக்கத்தில் இருப்பதன் மூலம் அவரை இனி முழுமையடையச் செய்யும் அவருக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. கடவுள் மன்னிக்க ஒரே காரணம், மன்னிப்பது அவருடைய இயல்பு. அவர் பரிபூரண அன்பான தகப்பன், அதற்காக அவரை போற்றுகிறோம். பி, கடவுள் எப்போதும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஊதாரி மகனின் உவமையைப் பற்றி சிந்தியுங்கள். இதை பெற்றோர்களாகிய உங்களால் அடையாளம் காண முடியும். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சிறுவன் தன் ஆசியை எடுத்துக்கொண்டு விலகிச் சென்று வீணாக்கினான். பரம்பரை எவ்வளவு காலம் நீடித்தது என்பது எங்களுக்கு தெரியாது. வாரங்கள், மாதங்கள், ஒருவேளை ஆண்டுகள் கூட. கடைசியாக அவர் பரிதாபமாகவும் பசியுடனும் திரும்பி நடக்கிறார். ஊதாரித்தனமான மகனின் தந்தை எப்போது அந்த உறவை மீட்டெடுக்க விரும்பினார், அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்க தயாராக இருக்கிறார். அவன் விலகிச் சென்ற நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த சிறுவன் போய்விட்டான். அந்த இளைஞன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தபோது அப்பா இன்னும் வெகு தொலைவில் இருந்தபோது அவனைக் கண்டு அவனிடம் ஓடினார். அந்த முழு சரித்திரத்தின் மூலம் அவரது அன்பு ஒருபோதும் அசையவில்லை மற்றும் மன்னிப்பு எப்போதும் எடுத்துக்கொண்டது. ஆனால் தான் விலகிச் சென்றபோது தன் தந்தை தன்னை மன்னிக்கவே முடியாது என்ற பொய்யை கட்டுக்கதையில் வாங்கிவிட்டதால் சிறுவன் அதை உணரவில்லை. முடிந்துவிட்டது, உறவு என்றென்றும் சுடப்படுகிறது. கதை நினைவுக்கு வந்தால் அவர் உணவளிக்கும் பன்றிகளுடன் கூட சாப்பிட்டிருப்பார் என்று அவர் பசியுடன் இருந்தார். அந்த பசி வலி அவனைத் தாக்கிய போது கடைசியாக ஒரு திட்டம் தீட்டினான். அவர் கூறினார், நான் வீட்டிற்குச் சென்று ஒரு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஏன் தனது தந்தையின் அடிமையாக மாற நினைத்தார் என்று உங்களுக்குத் தெரியுமா? பிசாச்சு அவர் நம்ப விரும்பிய பொய்யை அவர் நம்பியதால்தான். நீங்கள் ஒருபோதும் திரும்பிச் செல்ல முடியாது. நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு அடிமையாக இருப்பீர்கள். அதே பொய்யைத்தான் இன்று நாம் பரலோக தகப்பனை பற்றி நம்ப வேண்டும் என்று பிசாச்சு விரும்புகிறான். நம்முடைய தேவன் பரலோகத்தில் நமக்கு முதுகாகவும் காற்றிலும் கைகளிலும் மூக்கிலும் இருக்கிறார். நீங்கள் கெஞ்சலாம், நீங்கள் கெஞ்சலாம், நீங்கள் சில வளையங்களைத் தாண்டிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு தகுதியானவர் என்பதை நாங்கள் பார்ப்போம். தவறு, தவறு. கடவுள் எங்களை மன்னித்தார். ரோமர் 5 பார்ப்பீர்களா? மீண்டும் 8. நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோதே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பரிபூரணமானவரை நமக்கு பதிலாக சிலுவையில் இறக்க அனுமதித்ததில் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். சி, மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே உணரப்படுகிறது. சிறுவனின் தந்தை எப்போது மன்னித்தார்? அவர் வெளியேறும் நிமிடத்தில் அவரை மன்னிக்க தயாராகவும் தயாராகவும் இருந்தார். ஆனால் அவர் வீட்டிற்கு திரும்பி வந்து தனது தந்தையின் கருணையில் தன்னை ஈடுபடுத்தும் வரை சிறுவன் தொலைந்து போனான். அந்த நேரமெல்லாம் அவருடைய அப்பா முதுகில் மேலங்கியும் கையில் மோதிரமும் காலில் செருப்பும் வயிற்றில் சாப்பாடும் போட்டுக்கொண்டு தயாராக காத்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் பையன் பணமில்லாமல் பட்டினியால் வாடி தொலைந்து போனான். நீங்களும் இப்போது இருக்கலாம். கடவுளால் என்னை மன்னிக்கவே முடியாது என்கிறீர்கள். கட்டுக்கதை. உண்மை என்னவென்றால், அவர் எப்பொழுதும் விரும்பினார். ஆனால் உங்களுக்காக காத்திருக்கும் மன்னிப்புக்காக நீங்கள் திரும்பி அந்த சிலுவைக்குச் செல்லும் வரை நீங்கள் பரிதாபமாக பரிதாபமாக தொலைந்து வாழ்வீர்கள். அதுவே மன்னிப்பின் சரியான மற்றும் ஒரே ஆதாரம். கடவுளின் மன்னிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் காத்திருக்கிறது. அதை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே. ஒரு மனிதன் கேட்காத சிறந்த செய்தி அதுதான். பெரிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் கடவுளின் மகன் இயேசு உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் இறந்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இயேசுவே கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்று ஒப்புக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் இறைவன் அல்லது எஜமானர். அதை மறைக்க வேண்டாம். யாரிடமாவது சொல்வீர்கள் என்று நம்புங்கள். இயேசுவை நேசியுங்கள். பின்னர் அவருடைய மரணத்தில் அவருடன் ஐக்கியமாகுங்கள். ஒரு கல்லறையில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள். உங்களைக் காப்பாற்ற அவரது பெயரைக் கூப்பிட்டு ஒரு புதிய ஆன்மீக மனிதராக வாழ்க்கையின் புதிய நிலையில் நடக்க கடவுளால் உயிர்த்தெழுப்பப்பட்டது. கட்டுக்கதை 2. என்னால் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. உங்களால் மன்னிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கும் ஒருவரின் பெயரைச் செருகவும். ஆனால் நம்மில் பெரும்பாலோருக்கு நம் வாழ்வில் மன்னிக்க மிகவும் கடினமாக இருக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று நான் தைரியமாக கூறுகிறேன். யாராவது நமக்கு ஏதாவது செய்திருக்கலாம் அல்லது எங்களைப் பற்றி ஏதாவது சொல்லியிருக்கலாம். நீங்கள் நினைத்ததைச் செய்யாமல் அல்லது சொல்லாமல் இருந்திருக்கலாம். உங்கள் மனக்கசப்புக்கான காரணம் கடுமையானதாக இருக்கலாம், அது சிறியதாக இருக்கலாம், இது நீண்ட காலமாக நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்ததாக இருக்கலாம், இது மிக சமீபத்தியதாக இருக்கலாம், இது தொடர்ச்சியான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஒருமுறை நடந்த விஷயமாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் இதயத்தை பார்க்கும்போது அது உங்களை வருத்தமடையச் செய்கிறது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக கசப்பாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்கள். ஆனால் உங்கள் கசப்பு உங்களை கோபம், ஏமாற்றம் மற்றும் கிளர்ச்சியின் சிறையில் அடைக்கிறது. அந்த கலத்திலிருந்து உங்களை திறக்க மன்னிப்பு முக்கியமானது. அது உங்கள் பாக்கெட்டில் உள்ளது. உங்களிடம் சாவி இங்கே உள்ளது. அந்த திறவுகோலை உள்ளே நுழைய விடாமல் வெளியே இழுப்பதில் இருந்து நம்மை தடுப்பது மன்னிப்பை பற்றி நாம் வாங்க வந்த கட்டுக்கதைகள்தான். கட்டுக்கதை 3. நேரம் அனைத்து காயங்களையும் குணப்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். அது ஒரு போய். அந்த பழைய கிளிஷே அடிக்கடி தவறாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் தவறானது. சிக்கலை எதிர்கொள்ளும் எங்கள் பயத்தில் ஒருவரின் குற்றத்தால் நாம் உணரும் காயத்தையும் வெறுப்பையும் புறக்கணித்தால் அல்லது தள்ளிவிட்டால் அது போய்விடும் என்று நாங்கள் கருதுகிறோம். இல்லை, காலமாற்றம் மன்னிக்கப்படாத மீறல்களை குணப்படுத்துகிறது. காலம் கடந்து செல்வது ஒரு வீட்டிற்கு போதுமானதாக அமைக்கப்பட்ட அடித்தளத்தை குணப்படுத்தும். அல்லது காலப்போக்கில் உங்கள் உடலில் உள்ள தொற்றுநோயை குணப்படுத்தும். காலப்போக்கில் நிலைமை இன்னும் மோசமாகிறது. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் என்பது கட்டுக்கதை. உண்மை என்னவென்றால், சரியான தேர்வுகள் செய்யப்படும் போது மட்டுமே நேரம் குணமடைய உதவுகிறது. கட்டுக்கதை 4, மன்னிக்க என் காயத்தை நான் மறுக்க வேண்டும். நிறைய பேர் மன்னிப்பதில்லை, ஏனென்றால் அவர்கள் ஆழமாக காயப்படுத்தப்பட்டனர். நான் மன்னித்தால் அது என்னை காயப்படுத்தாதது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நான் அந்த புன்னகையை என் முகத்தில் வைத்துவிட்டு அங்கு சென்று, ஓ, நான் உன்னை மன்னிக்கிறேன், இல்லை, அது என்னை தொந்தரவு செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும். அது உண்மை இல்லை. உண்மை என்னவென்றால், காயத்தை மறுப்பது முதிர்ச்சியின்மையின் அடையாளம். புண்படுத்தப்பட்ட மற்றும் மன்னிக்க விரும்பும் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவர் ஒரு சூழ்நிலையை நேர்மையாக பார்த்து, உங்களுக்கு தெரியும், அதனால் நான் காயப்பட்டேன், மோசமாக காயப்படுத்தப்பட்டேன், ஆனால் கடவுளின் சக்தியால் நான் அதை சமாளிக்க விரும்புகிறேன், நான் வெற்றி பெற விரும்புகிறேன். அன்று இந்த மன்னிப்பு பிரச்சனையில் நம்மை மீட்கும் பாதையில் செல்வதற்கு அந்த நேர்மையே முக்கியமாகும். காயத்தை மறுப்பது அல்லது அது நிகழவில்லை என்பதை மறுப்பது மன்னிப்பு செயல்முறையை தடுக்கிறது. இப்போது கவனமாக இருங்கள், அதில் தங்க வேண்டாம், ஆனால் அதை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதை சீர்குலைக்க விடாதீர்கள், அதை கடந்து செல்லுங்கள், அதை மறுக்காதே. கட்டுக்கதை 5, மன்னிப்பும் நம்பிக்கையும் ஒன்றே. ஒருவரை மன்னித்தால் எப்படியாவது அவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் திறந்து அந்த நபரை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் கூறும்போது, ஐயோ, அவர்கள் என்னை மன்னித்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள், ஆனால் அவர்கள் இப்போது என்னை நம்பவில்லை. ஆனால் மன்னிப்பும் நம்பிக்கையும் ஒன்றல்ல. மன்னிப்பும் நம்பிக்கையும் ஒன்றல்ல, அடிப்படை வேறுபாடு இங்கே. மன்னிப்பு இலவசமாக வழங்கப்படுகிறது, நம்பிக்கை பெறப்படுகிறது. 70 முறை 7 முறை நம்மை புண்படுத்தும் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு போதித்தார். அதே குற்றத்திற்கு கூட நாம் அதை செய்ய வேண்டும். அதே குற்றத்தில் அதைச் செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? 70 முறை 7 முறை. ஆனால் உறவின் மீதான நம்பிக்கை மிக மெதுவாக மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அடுத்தடுத்த மீறல்களும் அல்லது குற்றங்களும் அந்த நம்பிக்கையை சமாளிப்பது மிகவும் கடினமாக்குகிறது. மன்னிப்பு பற்றி சி.எஸ். லூயிஸ் இதை எழுதினார். அவர் கூறினார், இந்த மன்னிப்பு என்பது அடுத்த வாக்குறுதியை நீங்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்கள் இதயத்தில் உள்ள மனக்கசப்பு அந்த நபரை அவமானப்படுத்த, காயப்படுத்த அல்லது திருப்பிச் செலுத்துவதற்கான ஒவ்வொரு விருப்பத்தையும் அழிக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். அதுதான் மன்னிப்பு. கட்டுக்கதை 6, மன்னிப்பது என்பது மறப்பது. ஒருவர் கூறுகிறார், அவர்கள் என்னை ஒருபோதும் மன்னிக்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் அதை ஒருபோதும் மறக்கவில்லை. நாம் மனிதர்கள் மற்றும் ஏதோ ஒரு பெரிய வலி நம் நினைவகத்தில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்துகிறது, மேலும் அது உடனடியாக முழங்கடித்து நாம் விரும்பும் போது மறைந்துவிடாது. எரேமியா 31, கடவுள் கூறுகிறார், நான் அவர்களின் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிப்பேன், நான் இனி நினைவில் கொள்ள மாட்டேன், நான் அதை முழுமையாக தொடர்பு படுத்த முடியாது. கடவுள் திடீரென்று முதுமை அடைந்ததாலோ அல்லது அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டதாலோ அல்ல, அதை மீண்டும் ஒருபோதும் கொண்டு வர மாட்டேன் என்று கடவுள் கூறுகிறார். அந்த விஷயத்தை நமக்கு பின்னால் வைப்பதற்கும் அதில் வசிக்காமல் இருப்பதற்கும் நாம் ஒரு நனவான தேர்வு செய்யலாம். அது தொடர்ந்து தோன்றி எங்கள் உறவுகளுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம். ஒரு நபர் எவ்வளவு முதிர்ச்சியுள்ளவராக இருக்கிறாரோ அவ்வளவு சிறப்பாகச் செய்ய முடியும். மன்னிப்பது பற்றிய உண்மை 1, கடவுள் உங்களை எப்படி மன்னித்தார் என்பதை நினைவில் வையுங்கள். அதுதான் முழுமையான திறவுகோல். அதனால்தான் இந்த பாடம் அந்த வலியுறுத்தலுடன் தொடங்கப்பட்டது. இந்த யதார்த்தத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மற்றவர்களை மன்னிப்பதில் விலைமதிப்பற்ற சிறிய சிக்கல் இருக்கும். எபேசியர் 4:32 இல் பவுல் சொன்னார், ஒருவருக்கொருவர் தயவாகவும் இரக்கத்துடனும் இருங்கள், கிறிஸ்துவில் கடவுள் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மற்றவர்களை மன்னிக்க கடினமாக இருக்கும் ஒரு நபர் விதிவிலக்கு இல்லாமல் கடவுளின் அருளை பற்றிய போதிய உணர்வை கொண்டவராக இருப்பார். மத்தேயு 18 ஒரு ராஜாவுக்கு சேவை செய்த ஒரு வேலைக்காரனை பற்றி இயேசு ஒரு உவமையைச் சொன்னார். எப்படியாவது அவரிடம் 10,000 டாலந்து கடனை சேர்த்தார். எந்த நாட்டிலும் எந்த தரத்தின்படியும் மிகப்பெரிய தொகை. அந்த வேலைக்காரனுக்கு அரசனுக்கு திருப்பிச் செலுத்த வழியில்லை. அவர் தனது குடும்பத்தின் நலனுக்காக அரசரிடம் மன்றாடத் தொடங்கினார். கருணையுள்ள அரசன் அவனை மன்னித்துவிட்டான், அதை மறந்துவிடு. உங்களால் நம்ப முடிகிறதா? பின்னர் இன்னும் நம்ப முடியாத ஒன்று நடந்தது. இவ்வளவு பெரிய கடனை மன்னித்து அந்த வேலைக்காரன் சென்று தன் எஜமானால் மன்னித்த தொகையுடன் ஒப்பிடுகையில் தனக்கு 100 தெனாரி கடன்பட்டிருந்த சக ஊழியரைக் கண்டான். கருணைக்கான அவரது வேண்டுகோளை நிராகரித்து பணம் செலுத்தும் வரை அவரை சிறையில் அடைக்க அவர் உடனடியாக பணத்தை கோருகிறார். அந்த முதல் வேலைக்காரனுக்கு அவனுக்காக என்ன செய்யப்பட்டது என்பது பற்றி துப்பு இல்லை. இங்கே கிளிஞ்சர், கடவுள் நமக்கு ஏற்கனவே செய்ததை மற்றவர்களுக்கு செய்ய எதிர்பார்க்கிறார். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை உணரும்போதுதான் அது நடக்கும். 2. மன்னிப்பு என்பது ஒரு விருப்பம் அல்ல என்பதை உணருங்கள். என்னை மன்னிக்க முடியவில்லை அல்லது மன்னிப்பு கேட்க என்னால் முடியவில்லை என்று பலர் கூறுகிறார்கள். மன்னிப்பு என்பது ஒரு தேர்வு, ஒரு உணர்ச்சி அல்ல. இந்த மன்னிப்பு வணிகத்தை சுற்றி உணர்ச்சிகள் உள்ளன. சில சமயங்களில் ஒவ்வொரு உணர்ச்சியும் அதற்கு எதிராக போராடும் போது மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால், இது வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் போன்றது. கடினமான மற்றும் கடினமான நாளுக்குப் பிறகு நீங்கள் சீக்கிரமாக எழுந்தால் உங்கள் உணர்ச்சிகள் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் செய்தவுடன் உங்கள் உணர்ச்சிகள் வரிசையில் வரத் தொடங்கும். மன்னிப்பு பற்றி உங்களுக்கு ஒரு தேர்வு உள்ளது. யாராவது உங்களை புண்படுத்தினால் நீங்கள் அதை ஒத்திகை செய்யலாம் அல்லது நீங்கள் அதை விடுவிக்கலாம். நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் ஒத்திகை பார்த்து கொண்டே இருக்கலாம், அது சீர்குலைந்துவிடும், அல்லது நீங்கள் அதை வெளியிடலாம். இது ஒரு தேர்வு, ஒரு உணர்ச்சி அல்ல. 3. இமன்னிக்காத இதயத்தின் விளைவுகளை புரிந்து கொள்ளுங்கள். ஷூத் முதல் வேலைக்காரன் 2வது வேலைக்காரனை எப்படி நடத்தினான் என்பதை நினைவில் கொள்க. அதை கேள்விப்பட்ட அரசன் முதல் வேலைக்காரனை கூப்பிட்டு, பொல்லாத வேலைக்காரனே, நீ என்னிடம் கெஞ்சியபடியால் உன்னுடைய கடனையெல்லாம் ரத்து செய்துவிட்டேன். நான் உன்மேல் கருணை காட்டியது போல் நீயும் உன் உடன் வேலைக்காரன் மீது இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? கோபத்தில் அவனுடைய எஜமான் அவனை சிறை காவலர்களிடம் ஒப்படைத்தார். அதை உரிமை கொண்டாடினார். உவமையில் சொல்லப்பட்ட சித்திரவதை நரகத்தின் அடையாளமா?
ஆம்.
ஏனெனில் வெறுப்பு உங்களைத் தொற்றினால் அது உங்களை துன்புறுத்துகிறது. மற்ற நபரை பிடிக்க அது உங்களை சிறையில் அழைக்கிறது. அது உங்களை கொன்றுவிடுகிறது. ஒரு கசப்பான நினைவு உங்கள் மகிழ்ச்சியை பறிக்கிறதா? உங்களை புண்படுத்தும் காயம் உள்ளதா? அது போகட்டும். அது உன்னை மட்டும் துன்புறுத்துகிறது. நீங்கள் அதை மற்ற நபருக்கு எதிராக வைத்திருக்கலாம், அவர்களுக்கு அது தெரியாது. அது அவர்களை காயப்படுத்தாமல் இருக்கலாம், அது உங்களை கொன்றுவிடும். மன்னிப்பு வழங்குவதை நம் கடவுள் திரும்பப் பெற்றதை நான் நினைவு கூறக்கூடிய ஒரே சூழ்நிலை இதுதான். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க அப்பட்டமாக மறுத்தால் நீங்கள் எனக்கு பாலத்தை வெட்டிவிட்டீர்கள் என்று அவர் கூறுகிறார். மக்களே, சொர்க்கத்திற்குச் செல்ல நீங்களும் நானும் கடக்க வேண்டிய பாலத்தை இருக்க வேண்டாம். அது ஒரு பாலம், மிகவும் முக்கியமானது. அது மன்னிப்பு என்ற பாலம். எங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை எங்களையும் மன்னியும் என்று ஜெபிக்க இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தான். நீங்கள் உண்மையிலேயே இறைவனை ஜெபிக்க விரும்புகிறீர்களா? நான் மற்றவர்களை மன்னிப்பதைப் போலவே என்னை மன்னியுங்கள். எங்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னியுங்கள். இப்போது அது ஒரு சிந்தனையைத் தூண்டுகிறது இல்லையா? ஒவ்வொரு நாளும் தொடங்குவது ஒரு நல்ல சிந்தனை. மன்னிக்காமல் இருப்பதன் விளைவுகளை நினைவில் வையுங்கள். இறுதியாக இப்போது செய்யுங்கள். தள்ளிப் போடாதே. நாளை வரை காத்திருக்க வேண்டாம். அதைப் பற்றியே சிந்திக்க வேண்டாம். அதை புகைப்பிடிக்க விடாதீர்கள். அதை சீர்குலைக்க வேண்டாம். உடனே செய். தேவனையும் அவருடைய சித்தத்தையும் பற்றி அறிய நாடும் அனைவருக்கும் பைபிள் பாடங்களை வழங்குவதே சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் நோக்கம். யூடியூப் பைபிள் பாடங்களைத் தவிர பிற பாடங்கள் இப்கி என் வலைத்தளங்களில் கிடைக்கின்றன. தி பைபிள் வே ஆன்லைன் காம் மற்றும் bibleway.net பல மொழிகளில். இந்த வேதாகம பாடங்கள் உங்களை தேவனிடம் நெருங்கி வரச் செய்து அவருடைய சித்தத்தைச் செய்வதற்கான உங்கள் வாஞ்சையை அதிகரிக்கும் என்பதே எங்கள் நம்பிக்கை.